நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலியின் நிகழ்ச்சிகள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அன்பார்ந்த சமுதாய வானொலி நேயர்களே, தன்னுடைய பகுதியில் உள்ள நீர்வளம், நிலவளம் இவைகளுக்கு ஏற்றவாறு தன்னுடைய சாகுபடி முறைகளை அறிந்து கொண்டு மரம் வளர்ப்பிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு வரும் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மூர்த்திப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி பி. நடராஜன் அவங்க கூறும் கருத்துக்களை கேட்போமா?
பேர் வந்து பி. நடராஜனுங்க. எங்கள் அப்பா பேர் பொன்னப்பகன்று. மூர்த்திப்பட்டிங்க, பரமத்தி வேலூர் தாலுக்கா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்.
பரமத்தி வேலூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க?
வப்பாளி விதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
உங்களோட விவசாய பூமி என்ன மாதிரி பூமி? நீங்க அதுல வந்து என்ன விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க.
நான் வந்து சின்ன வயசுல இருந்த விவசாயம் தான். விவசாய பூமின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஓடையும் செம்மண்ணும் கலந்த மாற பூமி. ஒரு 3 அடி வெட்டணும்னா ஓடை வரும். அப்புறம் வந்து கடலை, சோளம் இந்த மாதிரி இதெல்லாம் போடுவோம். ஒட்டமுத்து இதெல்லாம் போடுவோம்.
மற்றபடி வேற பயிர்கள்லாம் எதுவும் நீங்க பண்றது இல்லைங்களா?
ஒரு 5 ஏக்கர்ல 3 ஏக்கர் மரமாக வச்சுட்டேன். வேற ஒரு குத்தகைக்கு ஒரு 3 ஏக்கர் ஓட்டுறோம் பக்கத்து. அதுல சோளம் எல்லாம் போட்டுக்குவோம். அதை வச்சு அப்புறம் மாட்டுக்கு இதெல்லாம் தீவனம் இது பண்ணி இது மாதிரி ஒன்று நானும் வேச்சு பார்த்தேங்க. அதெல்லாம் ஒன்றும் சரியா வரல, பாறைக்கட்டான நிலமா இருந்தது. அதில் வேப்ப மரமாக ஒரு 1.5 ஏக்கர் வச்சேன். 15 அடிக்கு ஒன்று வச்சேங்க வேப்ப மரம். இப்போ இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 200 மரம் இருக்கும். அதெல்லாம் இப்போ 10 வருஷமாருங்க. அப்புறம் அதே தோட்டத்தில் ஒரு 3.5 ஏக்கர் இதாக இருக்கிறதுனால அதில் 2 ஏக்கர், 1 ஏக்கர் ஃபர்ஸ்ட் மாமரம் வச்சோங்க, அது சரியாக அதில் பட்டு போனதுனால இடையில கொய்யா, மாசா, பொட்டா இதெல்லாமே வச்சுருக்கிறேன். ஒரு தேக்கு மரம் எல்லாம் வச்சேன். அப்புறம் பார்த்துட்டு இப்போ விவசாய பூமின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் தான் இருக்குது. அப்புறம் அதில் சோளம் இந்த மாதிரி மாட்டுக்கு தீவனம் வேலை இல்லைங்களா, அது மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க.
சரிங்க, இப்போ வந்து பெரும்பகுதி உங்களுடைய விவசாய நிலத்தில் மரங்கள் வச்சுட்டீங்க. மரங்களை வச்சு விட்டுறலாம் அப்படின்னு எதுக்காக அந்த முடிவை எடுத்தீங்க? அதுலயும் குறிப்பா முதல்ல சொல்லும்போது வேப்ப மரம் அப்படின்னு சொன்னீங்க. வேப்ப மரம் வந்து எதுக்காக வேப்ப மரத்தை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க?
வேப்ப மரம் வந்து மழை இல்லாத கூட வருங்க, அது மெயினான இது. அப்புறம் முன்னாடி விறகு வெட்டினா கூட நல்ல ரேட்டு தான். விறகு வெட்டுறது ரேட்டு, மரம் ஓரளவுக்கு திறந்துன்னா அடிமரம் பழம் டிம்பர்னு நிறையா அது வேற ரேட்டுக்கு விற்கிது. அதனால சரி அதையே வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆள் கூலி வேற இதை அதனால வேப்ப மரமாக வச்சுட்டோம்னா ஆடு மாடு மேய்ச்சிக்கலாம், பின்னாடி கொஞ்சம் நம்மளுக்கு இது ஏதோ ஒரு இது கிடைக்கும் அப்படின்ட்டு தான் வச்சுட்டேன். இப்போ வச்சு 10 வருஷம் மரம். அது ஒரு சில இடத்து பார்த்தா சின்னதாக இருக்குதோ ஒரு இது பெருசாக வரும் அதெல்லாம். அப்புறம் மழை பொறுத்து இதெல்லாம் மரம் வச்சுருக்குறேங்க. மாமரம் வச்சதுனால மாமரம் நிறைய பட்டு போச்சுங்க. அதுலேயே கொய்யா வச்சு விட்டேன். இப்போ 20 வருஷம் மரம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இடையில மறுபடி இந்த சப்போட்டா வச்சேன். சப்போட்டாவும் ஒரு 50 மரம் வச்சுங்க. இப்போ 40 தான் இருக்குது பட்டு போனதுக்கு. இந்த தடவை மறுபடியும் அந்த பட்டு போனதுக்கெல்லாம் அந்த கொய்யாவே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதில் வந்து வச்சு விட்ருங்க. எங்க மழை பார்த்தீங்கன்னா இந்த தடவை குறைவாக தான் இருக்குது. மழை காலத்தில் தான் வைக்கணுங்க.
சரிங்க, இப்போ வந்து மாமரம் வச்சேன், அது வந்து எல்லாம் பட்டு போனதுனால அந்த இடைவெளியில் வந்து நிரப்புறதுக்காக கொய்யா மரம்லாம் வச்சேன் அப்படின்னு சொல்றீங்க. கொய்யா மரம் 20 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்கள் அந்த கண்ணு எங்கேருந்து வாங்கினீங்க? அப்புறம் இந்த கொய்யா செடியெல்லாம் வச்சுட்டு அதில் பூச்சி நோய் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைலாம் வந்துச்சா உங்களுக்கு? எப்படி அந்த மரங்களை கொண்டு வந்தீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
கொய்யா சப்போட்டா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பூச்சி நோய் எல்லாம் அதிகம் வராதுங்க. 10-15 வருஷமாவே இயற்கையான இதுல மருந்துங்கிறதே நான் இதனால வரைக்கும் அடிச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் வைக்கல. அதுக்கப்புறம் அந்த இது விட்டுட்டேன். இயற்கையா இது பண்ணி திரும்ப ஆரம்பிச்சதுல இருந்து இயற்கை மூலிகை பூச்சி விரட்டி இந்த மாதிரி இதெல்லாம் அடிப்பேன். மூலிகை பூச்சி விரட்டினா மாட்டு மல்லு வேணுங்க. மாட்டு மல்லு பிடிச்சி மண்பானையில போட்டு ஊற வச்சு வேப்பந்தலை, நொச்சித்தலை, துளசி, தும்பை, சோத்துக்கத்தலை, ஏற்கலந்தலை இந்த மாதிரி ரொம்ப கசப்பான தலையெல்லாம் போட்டு அந்த மாட்டு மல்ல போட்டு ஊற போட்டுறதுங்க. 10-15 நாளுக்கு ஊற போட்டு அதை வடிச்சு அப்படியே தண்ணி 10 லிட்டர் தண்ணிக்கு இதில் ஒரு லிட்டர் 1.5 லிட்டர் நம்ம இதுதாங்க. அது மாதிரி ஊற்றி கலந்து அடிச்சு விடுவேன். அது பெருசாக அதெல்லாம் நான் மறந்து பெரும்பாலும் அடிக்கிற அதையும் கூட அடிக்கிறது இல்லை ஒரு டைமில். அப்புறம் நிறைய அந்த நம்மாழ்வாரோட இதெல்லாம் போனதுக்கு இது மாதிரி இதில் சத்தியமங்கலம் எல்லாம் போயிருக்கிறேன் ரெண்டு மூணு தடவை. அப்புறம் எங்களுக்கு பக்கத்துல புளியம்பட்டியில ஒருத்தர் இருக்கிறாரு நாகராஜன்ட்டு, அவர்கிட்டையும் பஞ்சகவி எல்லாம் வச்சிருப்பாரு, அவர்கிட்டையும் வாங்கியாந்து கொஞ்சம் அடிச்சு விடுவாங்க. இந்த மாதிரி அடிக்கிறதுனாலயே நல்லா இதா இருக்குங்க.
சரிங்க, இப்ப வந்து கொய்யா மரங்கள் வந்து நீங்க வச்சிருக்கிறது என்ன ரகங்க, கொய்யா சப்போர்ட் அதெல்லாம் என்ன ரகம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை வருஷத்துல அது காய்ப்புக்கு வந்துச்சு?
கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா லக்னோ 49 ரகம் நல்ல ரகம்னு சொன்னாங்க. அப்ப எங்க இதுல பரமஜி தோட்டக்கலை துறையில இருந்தவர் பரமசும்னு அவர் ரொம்ப அவர்தான் இது தேர்வு பண்ண நடராஜி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. அது மாதிரி லக்னோ 49 ரகம் தான் நல்லா இருக்கு. அது மாதிரி சப்போட்டா பாத்தீங்கன்னா PK1 அதுதான் அது ரெண்டு மூணு இடத்து விசாரிச்சுல சொல்றாங்களேங்க, அப்புறம் அதுக்குனே தானே இருக்கிறாங்க. அதை வச்சேன், நல்ல சீசனுக்கு ஃபுல்லா பிடிக்குதுங்க. கம்மியா பிடிச்சுன்னா கொஞ்சம் பெரும் சைஸா வரும். அது இன்னும் கொய்யா மாதிரி அதை விற்க முடியாது, கொஞ்சம் அதிக ஆகிட்டா விற்க முடியாது. சப்போட்டான்னு கொய்யாவும் பார்த்தீங்கன்னா கொய்யா பரவாயில்ல, கொய்யா வந்து வச்சதுலேருந்து 3-4 வருஷத்துக்குள்ள காப்பு ஆரம்பிச்சிருங்க. இப்போல்லாம் கொஞ்சம் வெய்ய காலம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் காப்பு குறைவாக தான் வருது. இப்போல்லாம் அது பழம் இல்லைங்க, மழை பெஞ்சுன்னா இப்போ தான் பூவை எடுக்குது. சப்போட்டா வந்து அது 3-4 வருஷத்துக்குள்ள வந்துடும். அது கொஞ்சம் நல்ல மண் நல்லா தண்ணி வாக்கெல்லாம் இருந்ததுன்னா அது வச்சதுலேருந்தே மரம் நல்லா வச்சதுலேருந்தே வருதுங்க. அது ஓரளவுக்கு இருந்தாலும் வச்சது சின்னதுல இருந்த பூ பிடிச்சனால மரம் நெஞ்சு போகும்ட்டு கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் அந்த இதை விட்டேன். இப்போ 2-3 வருஷம் பூ வரையிலே அந்த பூவெல்லாம் கிள்ளி விட்டுறது. அது மாதிரி இது பண்ணிட்டோம், ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்குங்க.
இப்போ இந்த ரகங்கள்லாம் உங்களுக்கு வந்து தோட்டக்கலை துறையிலிருந்து வந்து உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னீங்க. இப்போ அதே மாதிரி இந்த எப்படி இந்த செடிகளை வந்து கவனிச்சுக்கணும், என்ன மாதிரி உரம் கொடுக்கணும், எப்படி பூச்சி வருமா என்ன, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா 2 வருஷம் வந்து பூ வந்தாலும் அதை கிள்ளி விட்டேன் அப்படின்னு, அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் எல்லாம் அவங்க உங்களுக்கு சொல்லி தராங்களா?
இதெல்லாம் பிரதான வேலை அவங்களுக்கு, அதெல்லாம் அவங்களே முன்னாடி சொல்லி தந்தாங்கம்மா. அது மாதிரி நான் இது பண்ணேன். அப்புறம் அந்த உரம்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெருமை உரமே கொடுக்கலிங்க, ரசாயன உரம் எதுவும் கொடுக்கல. எங்களுக்கு ஆடு செம்பிளியாடு இருக்கனால அந்த புழுக்க மாட்டு சனி மக்கினது போட்டேன். இல்லை 1-2 கூட 3 கூட போடுவேன், அதுதான் அதுக்கு உரம். வேற இப்போ அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், வேற ரசாயன உரம்னு நான் எதுவும் போட்டதில்லை.
இப்ப செம்மறியாடு வச்சிருக்கேன், அதனால அந்த ஆட்டு எருவு தான் போடுறேன், ரசாயன உரம் எல்லாம் குடுக்கறது இல்ல அப்படிங்கறீங்க. ஆடு எத்தனை வச்சிருக்கீங்க?
செம்மறியாடு 10 இருக்குதுங்கம்மா, 10 வெள்ளாடு 2. அப்புறம் மாடு ஆட்டுக்கு வந்து செம்மறியாட்டுக்கெல்லாம் தீவனம் எதுவும் கொடுக்க மாட்டேன், வெள்ளாட்டுக்கு தான் 2 ஆடு இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் இந்த சுபாபல் தலை உள்ளரெல்லாம் அப்படியே வச்சு மர விட்டுருக்குறேன். அது அப்பப்ப வெட்டி அது வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருக்கும், அது வெட்டி கட்டுவங்க. அப்புறம் அந்த முள்ளு முருங்கை அது 2 செடி. அப்புறம் ஒவ்வொன்றும் இப்படி மாதிரி தலையா சுற்றி வரப்புலாம் இருக்கிறது நல்லது. வாகை முருங்கை தலை நல்லா கடிக்கும். சீசனுக்கு வந்து முருங்கை வந்து விலை இல்லை அப்படின்ட்டு உடனே அந்த தலையை வெட்டி கட்டிடுறது தாங்க. கிலோலாம் 5-10 ரூபாய்க்கு கேட்பாங்க, அப்போ அது இருந்து என்ன பிரயோஜனம், அதே அப்படியே வெட்டி ஆட்டு கட்டிட வேண்டியதான். அப்புறம் அது மாதிரி சுபாபுள் தலை வெட்ட வெட்ட வந்துக்கிட்டு அது ஆனால் இருக்கணுங்க. விவசாயம்னு இருந்தாவே சுபாபுள் தலை இருக்கணும், முருங்கை இது மாதிரி ஆடு திங்கிற தலையாகவே இருக்கணும், அப்போ தான் ஆடு வச்சிருக்க முடியும். செம்பிளாட்டுக்கெல்லாம் அது கொடுக்க வேண்டியதில்லை. அது கடலை கொடி பில்லெல்லாம் தனியாக அதுக்கு ஒரு போர் வச்சுருந்தோம்னா அதில் விட்டுக்கலாம், அதெல்லாம் இது கொடுக்கணுங்கிறது ஒன்றும் இது இல்லை. அது வரக்காட்டுக்குள்ளேயே மேய்ஞ்சிக்கும், வரப்புல்லு இருந்தாவே மேய்ஞ்சிக்கும். மாடு வந்து முதல்ல 2 மாடு 3 மாடு கூட பீச்சு பார்த்தாச்சுங்க, கறவை ஒன்றும் சரியில்லை, அதெல்லாம் ஒன்றும் லா வெளியின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் எங்களுக்கு மட்டும் ஒரு மாடு வச்சுக்கிட்டு கண்ணுக்குட்டியாக வாங்கி சேனையாவில் நம்மளுக்கு தேவையானது வச்சுக்கிட்டு அவர் வைத்துப்பட வேண்டியதான். அப்புறம் தீவனம்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ விதைக்கிறோம் இல்லைங்களா, இப்போ ஆடி ஆவணி ஆடி மாசெல்லாம் வேச்சது காஞ்சிக்கிட்டு தான் கிடக்குது. இப்போ இனிமேல் விதைச்சி அதில் தட்டு வர்றதை அறுத்து போர் வச்சுக்கணுங்க, போர் வச்சுக்கிட்டோம்னா அதுதான் அப்புறம் வருஷம் பூரா அதுதான் தீவனம். மாடு வச்சுருக்கணும்னா தீவனம் அதிகம் வேணும், காடு கொஞ்சம் அதிகம் விதைச்சி தட்டு நல்லா பிடிச்சதுன்னா அது போர் வச்சுக்கலாம், அதுதான் தீவனம். செம்பிளியாட்டுக்கு வந்து தீவனம்லாம் நாங்கள் எது போடுறதில்ல. அப்பப்போ கொடி கொடி வந்து அதுக்கு தனியாக அறுத்து தட்டை தனியாக மேய்ஞ்சி வச்சுக்கிட்டு கொடி தனியாக ஒரு சின்ன போராக வச்சுக்கணுங்க, அது மேய்க்கிறது போக மேத்தான் அந்த கொடியில் போட்டுக்கிட்டு வச்சுக்கணும். அப்புறம் பூரா வச்சிருக்கிறாங்க, அதுதான் செலவுக்கு இப்போத்துக்கு அப்புறம் 70 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் இருக்கும், ஒரு குஞ்சு 60 ரூபாய்ன்னு வைக்குமாங்க வைத்துருவேன். அதெல்லாம் அங்கேயே வந்து வாங்கிக்குவாங்க, நம்ம தூங்கினா கூட வந்து எழுப்பி கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. சனி ஞாயிறுலாம் அதுக்கு ரொம்ப இதுன்னு வச்சுங்களா, அது புறா வந்து நல்லா அதுதான். புறாவுக்கெல்லாம் அது தீவனம்லாம் அது கொடுத்தா சோளம் ஒரு டைமுக்கு கொடுப்பேன், கோதுமை வாங்கி போடுறது, அரிசி ஒரு தடிங்க போடுறது, இதுதான் தீவனம். மற்றபடி அதுக்கு போட்டு தான் அது இந்த கடலை வெட்டையில இந்த மாதிரி விதப்பு டைம்லாம் அதுக்கு எது போட தேவை, நம்ம போட்டோம்னால சாப்பிடாது, கடல் பருப்புலாம் ஈஸியாக கிடைக்கும் அதுக்கு, போட்டோம்னால சாப்பிடாத பச்சை வச்சது அப்படியே இருக்கும், அதுக்கு இயற்கையாக நிறைய கிடைச்சிரும். அப்போ குஞ்சும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கூடு வந்து நான் வீடு கட்டுற போது அந்த கம்பி ஜங்கல் ஜல்லி எல்லாம் இருந்தது, அதுலேயே அப்படியே மேஸ்திரி கூப்பிட்டு அது அப்போவே ஒரு 17 ரூபா ஆச்சுங்க, 11 அடி நீளம் 8 அடி அகலம் ஒரு 9 அடி. அது பக்கமாக நான் பாம்பு பூச்சி போகாத கட்டானுங்க, அதுதான் அது பாதுகாப்பு தான் அதுக்கு. ஆனா என்ன ஒரு இதுனா வசாலி அடிச்சிருங்க, வசாலின்னு சொல்லுவோம், வசாலி கழுகு, கழுகு கூட அது அடிக்காது, வசாலின்னு ஒரு இது சொல்லுவாங்க, சின்னதா இருக்கும், பயங்கரமான இது. அது அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்து குஞ்சு இந்த 100 ரூபா போச்சுனாலும் குஞ்சு எதுன்னு பார்த்து அடிச்சிடும். அதே மாதிரி கோழியும் இப்படிதான், கோழி நம்ம வச்சிருப்போம், 100 குஞ்சு 50 குஞ்சு வரும் அப்படின்னு வச்சிருப்போம், பாத்தீங்கன்னா குஞ்சு நாளை நாளையில தூக்கிட்டு போயிருங்க இந்த காக்கா வசாலியெல்லாம். அதெல்லாம் ஒன்றும் இயற்கையில் அதை என்ன பண்ண முடியுங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது.
சரிங்க, இப்போ நீங்க இந்த செம்மறியாடு, வெள்ளாடு, குடை மாடு, புறா எல்லாமே வச்சிருக்கீங்க. இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு பயிரை மட்டுமே சாவடி பண்ணாம தோட்டத்துல வந்து சூபா புல்லு அது இது இந்த இழத்தலை எல்லாம் வச்சிருக்கீங்க, சோளம் போட்டு மாட்டுக்கு தீவனம் எடுத்துக்கிறீங்க, புறாவுக்கும் தேவையா இருந்தா அந்த சோளமோ இல்ல கோதுமையோ அதை ஒண்ணு வாங்கி கொடுக்கறீங்க. அந்த மாதிரி நம்ம வந்து என்ன நிலத்துல விளைவிக்கிறோமோ அதை வச்சு இந்த கால்நடைகளையும் பாத்துக்கிட்டு, இப்ப அந்த கால்நடை கழிவை வந்து நீங்க சொன்னீங்க, அந்த செம்மறியாடு புழுக்க வந்து உரம் போட்டுருவேன் கொய்யா மரத்து பழ மரங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அந்த மாதிரி செஞ்சாதான் நம்ம செலவு அதிகம் இல்லாம என்ன வருமானம் வருதோ அது நமக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கணும் இல்லீங்களா, பாராட்டப்படக்கூடிய வகையில பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க சொல்லும் போது இந்த PKM ரகம் சப்போர்ட்டா வச்சிருக்கேன், நீங்க லக்னோ வெரைட்டி கொய்யால சொன்னீங்க, இப்ப அந்த கண்ணெல்லாம் நீங்க எங்க வாங்கினீங்க, எப்படி கிடைச்சதுங்க?
இந்த லக்னோ 49 கொய்யாவும் வந்து அது தோட்டக்கலைத்துறையில தாங்க வாங்கினேன், முன்னாடி சொன்னதுனால அங்கே கொடுத்தாங்க. இது மா முதலுக்கே வந்து அதுவும் தோட்டக்கலைத்துறையில தான், PKM1 புளி வந்து தோட்டக்கலைத்துறையில தான் வாங்கினேன், சொல்லி வச்சிருந்து தோட்டக்கலைத்துறையில தான் வாங்கினேன். புளி மரம் வச்சு அது இப்போ 17 வருஷம் இருக்குங்க. மழை பெஞ்சு நல்லா சீசனுக்கெல்லாம் ஒரு டைம் நல்லா பிடிக்குது, ஒவ்வொரு வருஷத்துக்கு நல்லா பிடிக்கும், நல்லா பிடிக்கிற வருஷம்ல அடுத்த வருஷம் குறைவாக போயிடும், இல்லாத கூட ஒவ்வொரு மரத்தில் காய்க்காத பூவே இல்லாத கூட இருக்கும். அப்புறம் இந்த இதில் மண்புழு வரும், மண்புழு வரும் கொஞ்சம் போட்டிருக்குறேங்க, அது இப்போ 6-7 வருஷமா அதெல்லாம் எனக்கு போட்டது பார்த்துட்டே தான் அந்த இதில் ஆர்டிகல்ச்சர்லேருந்து இந்த சப்சிடி கூட ஒரு 40 ரூபா கொடுத்தாங்க. அது இப்போ வேணா விடாப்பிடியே எல்லாம் எங்கூட போட்டவங்களாம் நிறையெல்லாம் விட்டுட்டாங்க, நான் என்ன போட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன், நிறைய கேட்குறாங்க, ஆனால் இப்போ டன் கணக்கு கேட்குறாங்க, கேட்டு அது இப்போ மாடு இல்லை, மண்புழு வரம் நிறையா வேணும்னா மாடு வேணும், மாடு நிறையா இருக்கணுங்க, மாடு நிறையா வச்சணும்னா தட்டு நிறையா இருக்கணும், தட்டு நிறையா இருக்கிறதுனா அப்புறம் ஆளு கொடி இந்த மாதிரி விதைக்கிறது இதெல்லாம் நிறையா செலவாகுது, இது ஒன்று சார்ந்து ஒன்று இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நிறையா இது மாதிரி இதெல்லாம் இருக்குதுங்க. அதனால் இப்போ மாடு குறைச்சதுனால மண்புழு உரத்தையும் குறைச்சிருக்கிறேன், ஆனால் குறைச்சதுக்கப்புறம் நிறையா கேட்குறாங்க. இப்போ அன்னைக்கெல்லாம் 5 ரூபாய்னு கொடுத்தங்க மண்புழு உரம், 7 ரூபாய்னு வச்சா கூட நிறைய கேட்குறாங்க. ஆட்டம்பிளக்கில் போடலாங்க, போடலாம், அது கொஞ்சம் சூடு இருங்க, சூடு இருந்தால் அப்புறம் மண்புழு சேர்த்து போகும். அதனால ஆட்டம்பிளக்கு நான் அப்பப்போ ஆட்டம்பிளக்கு பார்த்தீங்கன்னா பச்சையாக பொறுக்கி சாணி மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே போட்டு விடுவேன், மண்புழு குறைஞ்சி போச்சுங்க, ஒரு டைமில் குறைஞ்சிரும், நான் எங்கே தான் அங்கேயும் போயிட்டா தண்ணி தொளிக்காத போய் குறைஞ்சிரும். அப்போ கொஞ்சம் மண்புழு அதிகம் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆட்டு புழக்கி பொறுக்கி அப்படியே கரைச்ச மாதிரியால சும்மாவே அப்படியே போட்டு விட்டுருவேன், போட்டோம்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 15 நாளில் உற்பத்தி அதி ஆயிரும், மண்புழு அதி ஆயிரும். போனோம் 2017 ஒரு சந்தனம் வந்து 157 வச்சுங்க, நிறைய பட்டு போச்சுங்க, நான் அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் வேலை இதில் நிறைய பட்டு போச்சு. அப்புறம் ஆடு குட்டி எல்லாம் அப்போ குட்டி ஒரு 10-20 குட்டி ஆட்டு வச்சிருந்தேன், ஆட்டுக்குட்டி அதெல்லாம் நிறைய போய் பூந்தெல்லாம் கடிச்சு கடிச்சு நிறைய பட்டு போச்சு, தடை வைக்கணும், அதுக்கு தான் வைக்கிறது. இந்த இடையில வந்து முருங்கை இந்த மாதிரி ஆட்டு தீவனம் இதான் அஞ்சடிக்கணும்னு நட்டுருக்கிறேன், அந்த இதுலயே சந்தன மரம் பக்கத்துலயே வந்து துணைச்செடி ஏன் அந்த வப்பாளி வைக்கக்கூடாது அப்படின்றத நீங்க வைக்கனால தவணை, ஏன்னா இனிமேல் மழை பெய்து கண்ணு வைக்கணும், போட்டோம்னா ஏதோ இந்த விதை வாங்குறதுக்காக தான் இங்கே வந்தேன். சந்தன மரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 1 தான் வச்சு நான் டீ போட்டிருக்கிறேன், அந்த 5 அடிக்கு 1 பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து இதில் முள்ளு முருங்கை, கிளிசிரெடியா, அப்புறம் சுபா புல்லு இதெல்லாம் வைக்கலான்ட்டு இது பண்ணிக்கிறேன். நான் அந்த கண்ணு கொஞ்சம் போவையில் எடுத்துக்கிட்டு வரணுங்க, இந்த அது ஆடு திங்கிறதால தாங்க வைக்கணும், வேற இதில் வச்சு என்ன பிரயோசனம். அதனால இந்த புவர் சூறு 20 கன்று ஒவ்வொன்றிலையும் 20 வைக்கலாமான்ட்டு முருங்கையும் கிளிசிரெடியாவும் முள்ளு முருங்கையும் நட்டுட்டேன், இந்த கிடைக்காத கண்ணு மட்டும் இருக்குது, அதை போகிறபோது வாங்கிட்டு வந்து வைக்கணும்.
சரி, அப்புறம் இந்த டியூப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்ன சொட்டுநீர் பாசனம் மானியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, மானியம் வாங்கி போட்டிருக்கீங்களா எப்படிங்க?
மானியத்தில் போட்டீங்க, அது சும்மா குறைவாக இருக்கிறதுனால நானே அப்படியே வாங்கி போட்டேன், அது என்ன ஒரு 50 சென்ட் தானே, அதனால நானே போட்டுக்கிட்டேன். செலவுன்னு பார்த்தா அதில் பழைய டிப்பாக நான் ஒரு பக்கம் வாங்கி போட்டேன், போடுற குழி மட்டும் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா ஆச்சு, தொட்டிலிருந்து நிலை தொட்டி தான் கொஞ்சம் உயரமாக கட்டி வச்சிருக்கிறேன், அதுலேருந்து அப்படியே தண்ணி விட்டு நீக்கி விட்டுனா அது அப்படியே 2 நாள் 3 நாளுக்கு ஒருக்கா ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் விட்டோம்னாவே ஈரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
சரிங்க, இப்போ இந்த சந்தன மரத்துக்குலாம் இந்த சொட்டு நீர் பாசனம் மட்டும் நீங்களே போட்டு விட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கொய்யா புளி சப்போட்டாலாம் வைக்கும்போது அதுக்கெல்லாம் எப்படி நீர்ப்பாசனம் கொடுத்தீங்க?
நீர்ப்பாசனம் பார்த்தீங்கன்னா தொட்டி ஒரு 9 அடி நீளம் 7 அடி அகலத்தில் உயரம் ஒரு 5 அடி உயரத்தில் ஒரு தொட்டி கட்டியிருக்கிறேங்க, அதுலேருந்து 2 இன்ச் டீப் அப்படியே போட்டுக்கிறது, போட்டு ஒரு ஒன்னேகால் ரெண்டு இது பண்ணி அப்படியே கண்ணு கண்ணுக்கு எடுத்து போட்டுருவேன். எடுத்து போட்டு போட்டு பார்த்துட்டு அந்த டேப் சுருட்டி எடுத்துருவோங்க. அது மாதிரி தான் ஃபஸ்ட்டில். ஆனால் நான் குழி வந்து நானே வெட்டணுங்க. குழி ஒவ்வொன்றுக்கும் 3 அடி வெட்டிட்டேன். அவன் ஆள் கூட விட்டு வெட்டல, நானே தான் வெட்டினேன். குழி நல்லா வெட்டி வச்சிட்டோம்னாவே ஓரளவுக்கு பின்னாடி அது மரம் காய்ச்சலுக்கு தாங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்.
சரிங்க, இந்த 1 ஏக்கர் நிலம் தான் வச்சிருக்கேன், மீதி எல்லாம் மரமா பண்ணிட்டேன். அந்த 1 ஏக்கர் நிலத்துல என்ன சோளம் போடுவேன்னு சொன்னீங்க. இப்ப சோளம் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும் இல்லீங்களா? அதுக்கப்புறம் என்ன
சோளம் போட்டு அறுத்து தட்டு அறுத்து வச்சுட்டோம்னா அப்புறம் சும்மா தாங்க, அடுத்த வருஷம் வரைக்கும் சும்மா தான். மானாவாரி நிலம் தானே, சோள தட்டு போடுறதுல சோளத்தோடு சரிங்க. கடலை போட்டோம்னா கடலை தவிர கடலை ஃபர்ஸ்ட் வெட்டிடுறது, துவரை வந்து அது 2 மாசத்துக்கு இருக்கணும். அதே மாதிரி கொட்டையும் பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு இருந்து அது முத்த முத்த ஒடிச்சுக்கிட்டு அப்போ மறுபடியும் அதை இது பண்ணிட்டா மறுபடியும் அடுத்த சித்திரை மாசம் மேலே வெயில் அதை ஓட்டி போட்டு அடுத்த இதில் ஆடி ஆணி வகையில் மறுபடியும் கடலை போடுறது. இதுதான் கடலை வைகாசிலேயே கூட போடுறாங்க வடக்கையெல்லாம். வைகாசியில் எங்கள் பக்கம் போட்டோம்னா காஞ்சி போயிடும். இப்போ புதுப்பள்ளையும் அந்த பக்கம் வேளாண்மைப்பட்டி பக்கம்லாம் வைகாசி மாசமே போட்டுருவாங்க. எங்கள் பக்கம் வைகாசி மாதம் போட்டோம்னா காய்ச்சல் தாங்காது, அதனால ஆடி மாசம் தாங்க. அது இப்போ மொத மாதிரிலாம் குறைச்சிட்டாங்க.
சரிங்க, இப்ப இந்த கொட்டமுத்துன்னு சொல்றீங்க இல்லீங்களா, ஆமணக்கு போடுவீங்க இல்லீங்களா, அது எப்ப போடுவீங்க, அது எப்ப காய்ப்புக்கு வரும்?
அந்த ஆமணக்கு கடலை வந்து வைகாசிலையும் போடுவோம், ஒரு டைம்ல வைகாசிலையும் போடுவோம். அது மழை பொறுத்து, மழை கரெக்டா இருந்தா மழை பொறுத்து இது பண்ணுவோம். ஆணி ஆடி வாக்குல போட்டோம்னா கடலை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கொட்டை செடிமெண்ட் இருக்கும், அது ஆட்டு சொக்கு தாக்கிருங்க. அதனால அந்த கொட்டையை ஒடி கொடிக்கும். அது மானம் நினைச்சுன்னா அதே சொக்கு தாக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த ஆடு திங்கிறதுக்கெல்லாம் அது பண்ணிடணும். ஆட்டுக்கான தலை ஒடிச்சு போடுவோம், தலை போடலாம், அந்த முத்த தலையை மட்டும் போடலாம். அந்த புழு இருக்கிற தலை அந்த கொழுந்து தலையெல்லாம் தின்னதுன்னு ஆடு சொக்கு தைக்கிங்க, செத்து போகும். அதனால அந்த கொட்டை தலைக்குள்ள விட மாட்டோம், ஒடிச்சு மட்டும் போடுவோம் பெரிய தலையை. அப்புறம் அதெல்லாம் வெட்டுற போது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி அந்த பெரிய குச்சி மட்டும் இது பண்ணிக்கிட்டு மற்ற சின்ன குச்சியெல்லாம் நெருப்பு வச்சிட வேண்டிதான். பெரிய குச்சி வேற வரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொட்டையெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் இப்போலாம் எவ்வளோ இருந்தாலும் விற்க முடியாதுங்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அது ஒரு டைமில் விலை ஏறும் இறங்கும். 1 ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா 2 ரூபா 3 ரூபா வரைக்கும் வர்ற காடு இருக்குது. ஒருத்தர் அதுலேயே 10 ரூபா 5 ரூபாய்க்கு கூட போட்டேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் 3-4 இது வரைக்கோட சரிங்க.
இப்போ கடலை கூட துவரையோ இல்லை கொட்டை முத்தம் ஏதோ ஒன்று போடுறீங்க, இப்போ இதுக்கெல்லாம் உரம் இல்லை பூச்சி மருந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுப்பீங்களா?
உரமெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் போட்டது இல்லைங்கம்மா. குப்பை நல்லா முன்னாடி தொழு உரம் நிறையா போடுறதுனால உரம் தேவையில்லை. களை வெட்டுற போது ஒரு இதில் வந்து இந்த நான் மண்புல இருக்கிறதுனால ஒரு 2 ஏக்கராவுக்கு ஒரு 4 மூட்டையாட்டு போடுவேன். களை வெட்டுறதுக்கு முன்னாடி வேச்சு விட்டோம்னா அப்புறம் வெட்டி களையை வெட்டி இது பண்ணிட்டாவே அதே ஓரளவுக்கு போதும் அப்படிங்கிறனால. பூச்சி மருந்தெல்லாம் அந்த மூலிகை இது அடிச்சு விடுவேன். அது மழை அடிக்கடி பேஞ்சினா தான் பூச்சி வரும். மழை இதை காஞ்சி காஞ்சி கிடக்குது, எங்கே பூச்சி வருதுங்க? அது மாதிரி வராது. அப்போ அப்படியே கொஞ்சம் இதுனாலும் கொஞ்சம் முன்னாடி இந்த தலை இதெல்லாம் ஊற வச்சு மூலிகை பூச்சி வரட்டின்னு ஒரு இது அடிச்சு விட்டுருங்க. அதுதான் இது. தவிர வந்து கடலை வெட்டுன்னு முடிச்சதுக்கப்புறம் தவிர அது மறுபடியும் ஒரு மாசத்துலேருந்து 1.5 மாசம் வரைக்கும் இருக்கணும். இருந்துன்னா மறுபடியும் அதை அறுத்து அப்படியே தவறையை எடுத்துக்க வேண்டியது, அது வீட்டு செலவுக்கு போதுங்க.
சரிங்க, விவசாயம் வந்து ஆள் இல்லை, மழை பெய்யல, இந்த மாதிரி நிறைய இடைஞ்சல் இருந்தாலுமே அப்போ உங்களுடைய நிலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அந்த பகுதியில் கிடைக்கிற மழைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா திட்டமிட்டு தேவையான அளவுக்கு மரங்களை வச்சு பழம் தரக்கூடிய மரங்கள், புளிய மரங்கள், சந்தன மரம் கூட வச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்க வச்சிருக்கிற அந்த ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனம் உங்க தோட்டத்துக்குள்ள போட்டுக்கிறீங்க. அப்புறம் இருக்கிற கொஞ்சம் நிலத்துல வந்து சோளமோ அல்லது வீட்டுக்கு தேவையான நிலக்கடலை துவர இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறீங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு அருமையா திட்டமிட்டு நம்ம இருக்கிற வசதிகளை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறதையும் சரியா பண்ணி, அதே சமயம் நீங்க உங்க குடும்பத்தாரோட சேர்ந்து அதுல உழைக்கும் போது நஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லீங்களா?
நஷ்டம்னு பார்த்தா விவசாயத்துல அவர் எல்லாம் கணக்கு பார்த்தா ஒன்னும் இது பண்ணுவாரு, அது எதுவுமே லாபம் இல்லைன்னு தாங்க சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளே இது பண்றது ஓரளவுக்கு இதை இதை வந்து செலவு கொஞ்சம் குறைக்கலாம். அதுதாங்க இது. ஆடு மாட்டுக்கு மேய்க்கிறதுக்கெல்லாம் ஆள் விட்டா ஒன்றும் இது பண்ண முடியாது. களை வெட்டுறதுக்கு ஆள் விட்டு தான் ஆகணும், ஒட்டுக்கா வர்றதுனால ஆள் விட்டு தான் ஆகணும். அதே மாதிரி கடலை வெட்டையிலையும் பார்த்தீங்கன்னா ஆள் விட்டு தான் ஆகணும். கொஞ்சம் பதமாக இருந்ததுன்னா நம்மளே கூட வெட்டி எடுத்துடலாம். அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் காட்டு குறைச்சி போட்டுக்கிட்டோம்னா நம்மளே முடிகிறவங்க நம்மளே வெட்டிக்கலாம், முடியாத அப்புறம் ஆள் விட்டு தாங்க ஆகணும். அது மாதிரி ஆள் விட்டு தான் அவன் பண்ணி வெட்டி ஆகணும். எல்லாமே ஆள் விட்டு தான் செய்யணும்னா அப்புறம் அது எல்லாமே நஷ்டம் தானே.
நல்ல அருமையா உங்களுடைய அனுபவத்தை வந்து நம்ம சமுதாய வானொலி நிலையத்துல மற்ற நேயர்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்கள் விவசாயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய கருத்துக்களுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம்.
விவசாயிகளே, பயிர் சாகுபடி முறைகளை எப்படி திட்டமிட்டுக்கிறது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொன்னாங்க நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மூர்த்திப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி பி. நடராஜன் அவங்க. அவரோட உரையாடினவங்க என் குணவதி. நண்பர்களே, இந்த மாதிரி நீங்களும் உங்களது பணிகளை திட்டமிட்டுக்கிறீங்களா? அது எப்படிங்கிற விவரங்களை மற்ற விவசாயிகிட்ட நீங்க பகிர்ந்துக்கிறதுக்கு 0422 2431 0555 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்க.